அதர் பிரச்சனை
ஓம் ஸ்ரீநாதாதிகுருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் வைரவம் சித்தௌகம் மடகத்ரயம் பதயுகம் ஜோதிக்ரமம் மண்டலம் வீராவ்ய சதுஷ்கரத்ரினவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன்மாநிமந்த்ராஜதைதம் வந்தே குருர்மண்டலம் சிந்தூராருண விக்ராம் திருநயராம் மாணிக்கமௌளி சுரத்தாராநாயகசேகராம் பாணிபூர்ணரத்னம் ரோஸ்வலம் விபிரதீம் சௌமியம் ரத்னகடத்தரத்தரணம் சாயே பராமம்பிகா. சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவா ஸ்வாதீனமல்லபா சுபேருமத்ய சுங்கஸ்தா ஸ்ரீமன்மகரநாயிகா. நம்பாளுடைய தீவிரமான நாமாக்கள்ல சிவகாமேஸ்வராங்கஸ்தாங்கிற நாமா பார்த்து முடிச்சோம். நம்பாள் சிதக்னி குண்டத்திலிருந்து உற்பத்தியாய் வாக்தேவள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு முன்னால நடந்து வர சித்தக்னி குண்டம்னா நம்ம இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். அந்த இதயத்திலிருந்து தோணி பிறகு நம்மளை நோக்கி வரா போல பாவனை பண்ணணும். இப்படி பாவனை பண்ணின பிறகு அம்பாளுக்கு இருப்பிடம் தங்குமிடம் அந்த இடத்தை சொல்றதுக்காக சிவகாமேஸ்வராங்கஸ்தாங்கிற நாம சொன்னார். பரமேஸ்வரனுடைய வாமபாகத்துல தொடையில உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியாச்சு. அதற்கு பிறகு அம்பாளுடைய நாமாக்கள்ல சிவாங்கிற நாமாவை சொன்னோம். இது சிவாங்கிற நாமாவுக்கு ஒரு எட்டு அர்த்தம் சொல்லியிருக்கார் பாஸ்கர் ராயர். எட்டு அர்த்தங்கள் என்ன சொல்லியிருக்க, சிலது பார்த்தோம். பரமசிவனுடைய இச்சா ரூபமாக அம்பாள் இருக்கார். உலகத்தை படைக்கணும் எனக்கூடியதான எண்ணம் வடிவமாக இருந்துட்டு இருக்க, இது முதல் அர்த்தம். எதற்கு உலகத்தை உண்டு பண்ணணும், இவர் உலகத்தை உண்டு பண்ணி அதையும் நம்ம மாதிரி மனுஷியால உண்டு பண்ணி நாம் இந்த வாழ்க்கையில தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது இதை பார்த்து இருக்கிறதுக்கோ இல்ல, நமக்கு இந்த வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்க. என்ன சந்தர்ப்பம், தாங்கள் இந்த வாழ்க்கையில உங்களுடைய பிராரப்த கர்மாவை அனுபவித்துக் கொண்டே நல்லதும் கெட்டதும் பண்ணி அதற்கு பிறகு பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைஞ்சு ஏகாக்கிரமாக அம்பாளோட ஒண்ணு ஆகணும், அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டாமா, அதுக்காக தான் உலகத்தை படைச்சேன். உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னால நாம் மாயையில மங்கி கிடந்தோம். இவாளுக்கு இந்த ஸ்தூல சரீரத்தமும் வாழ்க்கையும் கொடுத்து இதனால் இவர்கள் குருவை அடைஞ்சு அவளிடத்துல சிரவண மன்னாதிகள் பண்ணி பிறகு பகவான அடையட்டும், ஆத்ம தத்துவத்தை அறிஞட்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆகியால் அப்படிப்பட்டதான இச்சா வடிவமாக அம்பாள் இருக்க, அதனால பரமேஸ்வருடைய இச்சா ரூபம், அதனாலதான் மேல போய் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபிணின்னு சொல்ல போறோம். அந்த இச்சா வடிவமாக பரமேஸ்வருடைய இச்சையே அம்பாள். ஆகையால் இச்சா ரூபமா இருக்கிறதுனால சிவான்னு பேர். பிறகு சிவனோட அபேதமா இருக்கிறதுனால சிவா, பேரும் ஒண்ணுத்தான் செயலும் ஒண்ணுத்தான் பக்தர்களுடைய கருணையோட இருக்கிறதும் ஒண்ணுத்தான். இப்படி பல சாமரஸ்யங்கள் இருக்கு. சாமரஸ்யம் பதத்துக்கு என்ன அர்த்தம், சமானமான ரசம், ரெண்டு பேரும் ஒரே விதமாக ஒரு அபிப்பிராயத்தோட இருக்கிறது. சமரசையோர் பாவகா சாமரஸ்யம் அப்படின்னு அம்பாலோசத்தியா பரமேஸ்வரன் நோசத்தியான சொல்ல முடியாத அளவுக்கு பக்தர்களை காப்பாற்றக்கூடியதான ஒரு நிலையில இருக்காங்கிற அபிப்பிராயத்துல சிவான ரெண்டாம் அர்த்தம் சொன்னோம். மூணாவது சிவம் கரோதி சிவா, எல்லோருக்கும் மங்களத்தை கொடுக்கற வாழ்க்கையில் மனுஷன் மனசு கொதிச்சுட்டு இருக்க அவளுக்கு டெம்பரரி ரிலீஃப், இம்மிடியட் ரிலீஃப் கொடுக்கணும். மனசு தைரியத்தை கொடுக்கணும். அந்த தைரியம் கொடுத்தாதான் அவளால மேல நல்ல காரியத்தை பண்ண கொடுக்கதான நிலை வரும். அதற்காக முதல்ல அவளுக்கு எவ்வளவு கொடூரமான எண்ணங்கள் இருந்தவா போதிலும், எவ்வளவு கட்டம் அனுபவித்தவா போதிலும், அவளுக்கு முதல்ல ஒரு மங்களத்தை கொடுக்கிறாளாம். ஆய சிவம் கரோ தீதி சிவா அப்படின்னு மூணாவது அர்த்தத்தை சொன்ன. பிறகு நாலாவது அர்த்தம் சேதேஸ்மின் சர்வம், இவைகள்லாம் போன வாரம் நம்ம பார்த்தோம், அதுக்காக வேகமா சொல்லிட்டு இருக்கேன். சேதேஸ்மின் சர்வம், உலகத்துக்கு முழுக்க அதிஷ்டானமாக அம்பாள்தான் இருந்துட்டு இருக்க. எல்லா பதார்த்தங்களும் மித்யா ஜகத அதிஷ்டானா முக்திதா முக்தி ரூபிணி அப்படின்னு பின்னால சொல்ல போறோம். உலகத்துக்கு முழுக்க அதிஷ்டானமா இருக்கா, இருப்பிடமா இருக்கா? எப்படி உலகத்தில் இருக்கிற நாம எல்லாம் எப்படி பூமியில இருக்கோமோ அந்த பூமிக்கும் அதிஷ்டானமாக அம்பாள் இருந்துட்டு இருக்க. இது 74 பவனங்கள், எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமா இருக்க. அதோட மட்டுமல்ல, தாங்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய செயல் தான் தெரியும், ஆனால் அம்பாளுக்கு போன ஜென்மா என்ன, 1000 ஜென்மாக்களுக்கு முன்னால நீங்க எப்படி இருந்தே இனிமேல எப்படி வரப்போறதுங்கிறது அம்பாளுக்கு தெரியும். அதனால்தான் அம்பாளை யார் தியானம் பண்றாளோ, குருமுகமாக அம்பாளை அறிந்து கொண்டு ஆத்ம தத்துவத்தை அறிகிறாளோ, அவளுக்கு மறுபிறவி இல்லாம பண்றாளா? அதனால்தான் அம்பாளுக்கு சேதேஸ்மின் சர்வம், எல்லாம் அம்பாளுக்கு இருப்பதனால் அம்பாளுக்கு சிவான்னு பேரு. இப்படி நாலாவது அர்த்தம் சொன்னார். அஞ்சாவது சிவாக சோபனாக குணாக அத்தியாம், சகல கல்யாண குணங்களும் அம்பாளத்துல இருக்க. ஏன் அந்த குணங்களை நீங்க தியானம் பண்ணினால் உங்களுக்கும் அந்த குணம் வரணும் என்பதற்காக. நிர்குணமாக நிராகாரமாக நிர்விகாரமாக இருக்கக்கூடியதான அம்பாளே உங்களுடைய அனுகிரகார்த்தமாக பல நல்ல குணங்களோட காணப்படுறாங்க. அத்தனை குணங்களும் நாம தியானம் பண்ணினோமே, எதா எதா உபாசத்தே சதைவ பலம் பவதி. நம்மளோட இருக்கிறவா சாந்தமா இருந்தா நமக்கும் சாந்தி கிடைக்கும். நம்மளோட இருக்கிறவா எப்பொழுதும் தொந்தரவு அடிச்சுட்டு தேன் கொட்டுறா போல கொட்டிண்டே இருந்தா நமக்கும் கோபம் வரும். கோபம் வராம இருக்கணும், நம்ம சாந்தமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? நம்ம பரிசரங்களும் சாந்தமா இருக்கணும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நம்மள இடத்துலதான் ஆரம்பிக்கணும். நாமத்தான் சாந்தமா இருந்தா பழகணும். எனக்கு சாந்தி எப்படி வரும்? சாந்தமான அம்பாட்டே சாந்த சுரூபடியே அம்பாளை தியானம் பண்ணணும். பரமசாந்தமாக பரம மங்கள ரூபமாக எப்பொழுதும் நல்லதே பண்ணக்கூடியதான் நிலையில் இருக்க அம்பாளை தியானம் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த குணங்கள் வரும். ஆகையால் அம்பாள் எப்படி இருக்க? சிவா சிவாக சோபனாக குணாக அஸ்யாமஸ்தி. இன்னொன்னு சாமியதி மனஹா இது சிவா, அம்பாளை தியானம் பண்ணின மாத்திரத்தினால நம்ம மனசு இருக்கக்கூடியதான கொந்தளிப்பு குறையிறது. இது வேணும், எப்படி குறையும் தெரியல. மனுஷாட்டிய மனசுல என்னென்னமோ எண்ணங்கள், என்னமோ எதிர்பார்ப்புகள், என்னமோ கவலைகள் இருக்க, அதைகள்லாம் என்னையும் காப்பாத்துறதுக்கு ஒரு அம்மா இருக்கா அப்படின்னு ஒரு தைரியம் நம்ம கிடைச்சதுமே குறையும். மூக்க கவி சொல்ற காமாட்சி காடமவலம் உன்னை கடக்கன் பார்வை எனக்குடையதான ஊன்கோலை கையில வச்சுட்டு நான் உலகம் முழுக்க சுத்திட்டு வருவோமே, ஒரு பயமும் கிடையாது. அந்த தைரியம் வில் பவர் மனுஷனுக்கு எப்படி வரும்? இப்படித்தான் வரும். ஆகையால் நம்மளையும் காப்பாத்துறதுக்கு ஒரு தெய்வம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல கூடியதான ஒரு துன்பத்தை குறைக்கிறாள். ஆகையால் அம்பாளுக்கு சிவான்னு பேரு. இதுவரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு வாயு பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும். போன கிளாஸ்ல வாயு பகவான் அதிகமாக வீசி லைட் ஆஃப் பண்ணிட்டேன், அதனால முடிக்க வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் வந்த. இப்ப அந்த வாயு பகவானுடைய ஆசக்காரிக்கும் சிவான்னு பேருன்னு சொல்றேன். இங்க வாயு பகவான் சொன்னா வேற யாரோ நினைக்க முடியாது, பரமேஸ்வரனுடைய இன்னொரு உருவம். பரமேஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்தி பிரது அப்படின்னு 8 உருவங்கள் இருக்கான். பூரம்பாம் செனலோ நிலோம்பரமகம் நாதோ ஹிமாம் சுப்புமான் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி சொல்ற பூமி, ஜலம், தேஜஸ்து, வாயு, அதுக்கப்புறம் பிருதி, இப்படி ஐந்து பூதங்கள். அதுக்கப்புறம் சூரியன், சந்திரன், யஜமானன். யஜமானன் யாகம் பண்றவர். இப்படி எட்டு உருவங்களோட பரமேஸ்வரருக்கான அட்டமூர்த்தியாக சொல்லியிருக்க. அதுல நாலாவது மூர்த்தியாக வாயு பகவான் இருக்க. சோ அவருக்கு ஈசானன்னு பேர். ஈசான வடிவமாக பரமாத்மா இருக்க. அப்படிப்பட்டதான அந்த கோலத்தில் இருக்கிற பரமேஸ்வருடைய சக்திக்கு சிவான்னு பேர். ஆகிய அங்க சிவான்னு வாயு பகவானிடத்துல சக்தி அப்படிங்கிற பேருன்னு சொல்ற. இத சூத்த சம்ஹிதையில யஜ்ஞ வைபவ கண்டத்துல சொல்லிருக்கு. சின்மாத்திர ஆசிரய மாயா சக்தியாகாரே த்விஜோத்தமாக அனுப்பிரவிட்டா யா சம்பித் நிர்விகல்பாஸ்வயம் பிரபா சதாகாரா பரானந்தா சம்சார உச்சேதகாரிணி சா சிவா பரமாதேவி சிவா பின்னா சிவம் கரி அப்படின்னு சூத்த சம்ஹிதையில யஜ்ஞ வைபவ கண்டம். அதுல உபனிஷத் அர்த்தங்கள்லாம் இருக்கு. அதுல சொல்லிருக்க சின்மாத்திர ஆசிரய மாயாயாக. இந்த மாய அஞ்ஞானம் அறியாமை சொல்ற இது எங்க இருக்கு சார்? அந்த சைத்தன்யத்தை புடிச்சுருக்கு. சைத்தன்யத்தை நமக்கு காட்டாமல் இருக்கு. நான் பிரம்மம் என்று யாருக்கும் தெரியல. அது வேதாந்தங்கள் வாசித்து அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கணும். யாருமே நீங்க பிரம்மா தான் இருக்கேளுங்கிறது சாஸ்திரம். ஆனா தெரியலையே நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், வேற யாரோ நினைச்சுட்டு இருக்கோம். சாஸ்திரம் சிவோகம்னு தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறது. நான் சிவன் ஏன் தெரிஞ்சுக்கணும்? நான் சிவன் இல்லையே. நான் இன்னொரு பேருனா எனக்கு அம்மா அப்பா இந்த பேருல பையன பிறந்த பையனால வச்சிருக்கா. அவ எதுக்கோ வச்சா, அவ வச்சு இந்த சரீரத்துக்குத்தான். ஆகையால் உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் சிவோகம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்றது. அப்படி அந்த சைத்தன்யம் எங்க தெரியலையே நமக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பேர் தான் சொல்றோம். அப்ப நாம் சிவனாக இருந்த போதிலும் அவ்வரூபத்தை அறியாமல் நம்ம இருக்கோமோ, இதுதான் அஞ்ஞானம்னு பேர். யார கேட்டாலும் இங்க யாருன்னு சொன்னா தன் பேரை சொல்றானே தவிர தான் பிரம்மம்னு தான் சிவன்னு சொல்றானா, இதுதான் அறியாமை. சின்மாத்திர ஆஸ்ரித மாயா ஆஸ்ரய மாயா சக்தியாகாரே த்விஜோத்தமாக. சக்தியாகாரத்துல இருக்கிறது அனுப்பிரவிஷ்டாயா சம்பித்து இந்த சரீரத்தை உண்டு பண்ணி சரீரத்துக்குள்ள பூந்துன்றிருக்காங்க. இந்த பொம்மை இருக்க, பொம்மைய தயார் பண்ணிதான் போறாது. பொம்மைக்கு கீ கொடுத்தா அந்த கீ கொடுத்தா தான் வேலை செய்யும். அதே மாதிரியா என்ன பண்ணி இருக்க, இதுக்குள்ள தான் பூந்துன்றிருக்கான். பட் பூந்துட்டு இருக்கிறதுனாலதான் கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது, கால் நடக்கிறது, கை வேலை செய்யறது, எல்லாம் உள்ள அந்த சக்தி இருந்தால் நடக்கும். ஆகையால் சக்தி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. சக்தியாக்காரா அனுப்பிரவிட்டா யா. சார் எப்படி பூந்துட்டு இருக்க இந்த சரீரத்துக்குள்ள? பொந்துல எலி பூந்துக்கிறா போல போச்சா, வாயில விரல் போறா போல போச்சா, எப்படி? இல்லமா சம்பித்து அறிவு வடிவமா போச்சு. இந்த குழந்தை அம்மா வயசுல போன ஒரு கணத்துல ஒண்ணுமே கிடையாது. ஐந்தாவது மாசம் மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சது. அப்பொழுது அந்த குழந்தை திரும்ப ஆரம்பிக்கிறது. அங்கே திரும்பும் பொழுது அந்த அதுக்கு எல்லா விதமான அறிவும் வந்தாச்சு. நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், போன ஜென்மாவில என்ன பண்ணினேனே, என்ன பாபம் பண்ணினேனே, இனிமேலையாவது நல்ல வழியில இருக்கணும் அப்படின்னு ஜீவன் கதறான். அம்மா வயசுல இருக்கிற ஜீவன் அஞ்சாவது வயசுல அன்னிலிருந்து ஆரம்பிச்சு தீவிரமான ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறான். பிறந்ததுமே கீழே விழுந்ததுமே முதல்ல வேதாந்த கிளாஸ் போகணும்னு நினைக்கிறான். ஆனா பிறக்கிறப்பே அழுதுண்டே பிறக்கிறான். என்ன பண்றது, பிறந்து அழுந்தால் ஆனா, அழுதுண்டே பிறந்தா பெண்ணா, எனக்கு தெரியாது. விவகாரம் என்ன, இப்படி சொல்ற விவகாரம் முழுக்க. ஆனா விவகாரம் என்ன, அங்க என்ன நடக்கிறது? அந்த குழந்தைக்கு இருக்க எல்லா அறிவும் பூபதனத்தினாலேயே நின்று போறது, அறிவெல்லாம் மறைஞ்சு போறது. ஆகையால் அந்த அறிவு சம்பித்து எப்படி நிர்விகல்பா ஸ்வயம் பிரபா, நிர்விகல்பா இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்வயம் பிரபா ஸ்வப்ரகாச சைத்தன்யம். இதுதான் உபனிஷத்தில் சொல்லப்படுறது. அத்ரேஷ புருஷ ஸ்வயம் ஜோதிர்பவதி அப்படிங்கறது இல்லையா, அந்த ஸ்வப்ரகாசமாக இருக்கு. இன்னொன்னால் ஒழிக்கப்படாமலேயே தான் எல்லாவற்றையும் ஒழிக்கக்கூடியதான சந்தர்ப்பமாக இருக்க. அப்படிப்பட்டதான் அம்பாள் சதாகாரா பரானந்தா, சத்ரூபமாக இருக்க, ஆனந்த வடிவமா இருக்க. சம்சார உச்சேத காரிணி, உங்களுடைய எல்லா விதமான துன்பங்களையும் அடியோட அழிக்கக்கூடியதான நிலையில இருக்க. சாசிவா பரமாதேவி, இவ்வளவுதான் அம்பாள். சிவாபின்னா சிவங்கரி, பரமேஸ்வரோட அபிந்தமான ஒரு சுரூபம் சிவம் கரி, எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கிறவள். சரி, கருணாசாகராமே நாம் எப்பூஜகதி சங்கரே, யார் ஒருவர் கருணை கடலாக இருக்கக்கூடியதான அம்பாளை யார் பூஜை பண்றாளோ, சாங்கரியும் கிண்ண சித்ததி தத்யேஷ்டம் தத்யாயேவ பிரசாதத, அம்பாளுடைய பிரசாதத்தினால எது கிடைக்காது உங்களுக்கு, எதது வேணும் நினைக்கிறவா எல்லாமும் கிடைக்கும் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லியிருக்கு. ஆகையால் அம்பாளுக்கு சிவாவது பேரு. ஏன் சாமியதி இது சிவா, அம்பாளை நினைத்த மாத்திரத்தினால் எல்லா விதமான துன்பங்களும் போகிவிடும் என்று ஆறாவது அர்த்தம் சொல்லியிருக்க. ஏழாவது அர்த்தம் அதவா வாயோர் பாரியா சிவா நாம்னி, வாயருடைய அர்த்தக்காரி. இது எங்க சொல்லிருக்க, உக்தஞ்ச லைங்கே, லிங்க புராணத்துல சொல்லிருக்கு. சமஸ்த புவன வியாபி பர்த்தா சர்வ சரீரினாம் பவனாத்மா புதைர் தேவ ஈசான இது கெத்தியதே. சமஸ்த புவன வியாபி, உலகம் முழுக்க வாயு ரூபத்தை எடுத்துக்கொண்டு எங்கெங்கோ வியாபிச்சிருக்க. சில பேர் சொல்றா பரமேஸ்வரன் கைலாசத்துல இருக்கார், நீங்க தியானம் பண்ணினா நீங்க பூஜை பண்ணினா உங்களுக்கு இக்கட்டு வரும் பொழுது கைலாசத்துல இருந்து வர்றதுக்கு அவர் டைம் ஆகமோ இல்லையோ. எங்க பரமாத்மா அப்படி இல்ல, ஒரே சதாகாரம் உங்க இதயத்திலேயே இருக்க. அந்த சமயம் வரும்பொழுது இங்கேயே உங்க துன்பத்தை எல்லாம் நீக்கிவிடுவார், அதனால பயப்பட வேண்டாம். சர்வபு சமஸ்த புவனம் வியாபி பர்த்தா சர்வ சரீரினாம் பவனாத்மா புதைர் தேவா, காத்தி வடிவமாக நமக்குள்ளேயே இருந்த கொண்டு ஈசான இது கிருத்தியதே, அவருக்கு ஈசானம்னு பேரா. ஈசானஸ்ய ஜகத்கர்த்துஹு தேவஸ்ய பரமாத்மனஹ, பரமேஸ்வரன் ஈஸ்வர சர்வ விஜயானாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையோ, அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வருடைய ஜகத்கர்த்துஹு தேவஸ்ய பரமாத்மனஹ சிவா பார்யா புதைருக்தா, அவருடைய ஆர்த்தக்காரி சிவான்னு பேரு. புத்ரீ தஸ்ய மனோபவா, அந்த மனோபவம் தான், அந்த வாயு தான் அவருக்கு புத்திரன் அப்படிங்கிறது. இதி பாலேந்து சேகரோ வாயு, பாலேந்து சேகரன்னு சந்திரசூடகன்னு அர்த்தம். இளம்பிறையை தலையில வைத்துக் கொண்டிருக்கவர் பரமேஸ்வரன். அப்படிப்பட்டதான வாயு தான் சிவர், சிவனுடைய ஒரு ரூபம். சிவனுக்கு எட்டு உருவங்கள்ல நான்காவது உருவம் சிவ மனோரமா இது. ஆகையால் அம்பாளியார பரமேஸ்வருடைய மனசை கவர்ந்தவள் வாயு புராண. இது வரைக்கும் லிங்க புராணத்துல இருக்கிறேன், வாயு புராணத்துல ஈசான சதுர்த்தியா தனு வாயு ருதி ஸ்மிருதா, ஈசானுடைய பரமேஸ்வருடைய நான்காவது உருவம் அது வாயு. சத்ய பத்னி சிவா நாம புத்திரஸ்ய அச்ச மனோபவா அப்படின்னு அவனுடைய அப்படிப்பட்டதான் அந்த உருவத்தில் இருக்கிற பரமேஸ்வருடைய ஆத்தக்காரிக்கு சிவான்னு பேரு அப்படின்னு மனோபவான அவளுடைய பிள்ளைக்கு பேரு அப்படின்னு. இப்படி ஏழாவது நான் அர்த்தம் சொன்னேன். அதுக்கப்புறம் எட்டாவது அர்த்தம் சிவம் மோட்சம் ததாதீதி சிவா, மனுஷாளுக்கு மீதியெல்லாம் இருக்கட்டும் மறுபிறவி இல்லாதான நிறைய கொடுக்கறேன். மோட்சம் ததாதி, இனிமேல பிறவி இல்லாம எப்படி பிறந்தாலும் துன்பம் உண்டு உங்களுக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. ஏழையா பிறந்தா காசு இல்லேன்னு துன்பம், பணக்காரனா தோணுதா அதுக்கப்புறம் கெட்ட குணங்கள் வந்துருமேன்னு சொல்லுவோம். பணம் நிறைய இருந்ததுன்னு வச்சுங்களேன் கெட்ட குணங்கள் பகுசுலபமா வந்துடும், துஷ்டங்கம் வேக ஜாஸ்தியா வந்துடும். ஆகையால் மனுஷன் பத்திரமா இருக்கணும்னு சொல்லணும். ஆகையால் சில பேருக்கு பாருங்க பிறக்கிறப்பவே பாலாரிஷ்டம் தான், எட்டு வயசு வரைக்கும் என்னென்னமோ தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு சார். அதுக்கு ஒரு யந்திரத்தை வச்சு அந்த குழந்தை தலைக்கு வச்சு சண்டி மந்திரத்தை சொல்லி அது என்னென்னமோ பண்ற வரண்ட. இப்படி பிறக்கிறப்பவே சில குழந்தைகளை பாராரிஷ்டம், சில குழந்தைகள் என்ன ரொம்ப கும்முன்னு நன்ன ஆனந்தமாக வளர்ப்பது ஒண்ணு சொல்ல முடியாது நமக்கு. ஆகையால் எப்படி பிறந்தாலும் மனுஷனுக்கு துன்பம் உண்டு, இந்த பிறவி இல்லாதான் நிலைய கொடுக்கிறான் அம்பாள். ஆகையால் மோட்சம் ததா தீதி சிவா, யார் சொன்ன சிவா தகுத்தம் தேவி புராணே, யோகினாம் மோட்சதாயினி. சிவா அந்த முக்தி ஸ்வரூபம், யோகினாம் மோட்சதாயினி, எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுக்கிறவள். சிவாய ஜய தே தேவி ததோ லோகே சிவா ஸ்மிருதா. உங்களுக்கு நல்லது வரணுங்கிறதுக்காக அம்பாள் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. சிவாய ஜயதே தேவி, எதற்காக இவன் எப்பாவது போகமாட்டானா ஆச்சார நடந்த போக போகமாட்டானா, அவர்தான் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்க மாட்டானா. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேஷ்யந்திதே ஞானம் ஞானின தத்வதர்சினஹ. அந்த அறிவுள்ளவர்கள் எப்பொழுதும் அந்தர்முகமாக ஜபம் பண்ணிட்டே இருக்கா, எப்பொழுதும் அவ ஆத்ம தத்துவத்தை விசாரம் பண்ணிட்டே இருக்கா. நாம போய் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி இது என்ன அது என்னன்னு கேட்கணுமா. பரிப்ரஷ்னேன சேவையா உபதேஷ்யந்திதே ஞானம், அந்த ஞானத்தை அவ உபதேசம் பண்ணுவ. ஏண்டான் அதான் அங்கே அப்படியே இருந்து வழக்கம் அவளுக்கு. ஆகையால் அப்படி இவ போகமாட்டாளா, குருவை நாடமாட்டாளா, குருவுடைய ஆகிரகம் இவளுக்கு வராதா, வருவதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ஜீவனையும் கட தேர்வதற்காக சகாயம் பண்ணிட்டு இருக்காளாம். ஆகையால் சிவாய ஜெயதே தேவி, சிவாயா மங்களாய மோட்சாய ஜெயதே தேவி, ஜெகதே பிரவர்த்ததே தேவி ததோ லோகே சிவா ஸ்மிருதா இதி. அது இல்லாம சைவாகமத்துல பாவகஸ்ய உஷ்ணதே வேயம் பாஸ்கரஸ்ய வதீதிதிஹி சந்திரஸ்ய சந்திரிகே வேயம் சிவஸ்ய சகா சிவா. பாவகஸ்ய உஷ்ணதே வையம், நெருப்புக்கு சுடும் தன்மை போல் பாஸ்கரஸ்யேவ தீதிதிஹி, சூரியனுக்கு ஒளி, சூரியனிடத்தில் ஒளியை போல், தீதிதீன ஒளி. சந்திரஸ்ய சந்திரகே வயம், சந்திரனிடத்தில் நிலா இருக்கா போலையும். சிவஸ்ய சகஜா சிவா, பரமேஸ்வரனுக்கு சகஜமாக சகஜாயதே கூட பிறந்தது, பரமேஸ்வரனை விட்டு ஒரு நாளும் இருந்ததில்லை. இதனால என்ன ஒரு விசேஷம், தாம்பத்தியங்கள்ல தகராறு வராம இருக்கணும்னு அம்பாளை பூஜை பண்ணணும். எத்தனை வயசானாலும் என்ன இருந்தாலும் புருஷனுக்கும் ஆத்தக்காரிக்கும் அவ ரெண்டு பேருக்கு மனசுல கிளேசம் வரப்படாது. முன்காலத்திலாம் எப்படின்னா ஏதோ சாதாரணமா இருக்கும், ஒரு குழந்தை பிறந்தா இது மேல சரியா போயிடுது கவலைப்பட வேண்டாம்னு நினைச்சோம். இப்பொழுது ரீசெண்டா பேப்பர்ல பார்த்தேன், 80 வயசு ஆனப்பறம் ஒரு தாத்தா இருக்கும், ஒரு அம்மா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கலாம். எதற்காக அவர் புரட்ட விடுறாரு, ஒண்ணு சொல்ல முடியல. அப்ப மனுஷியாளுக்கு மனசு என்ன ஆச்சு, அவளிடத்திலேயே இருக்கணும், அவளோட லக்னமாகணும்னு தெரிய மாட்டேங்குது. ருக்வேதத்துல சங்கச்சத்வம்சம் வதத்வம்சம் ஓமனாம் சிஜானதாம் அப்படின்னு ஒரு சூக்தம் சொல்றது, கடைசி சூக்தம். சங்கச்சத்வம், ரெண்டு பேரும் ஒன்னா நடப்போம், சம்வதத்வம் ஒன்னாகவே பேசுவோம், சம்போமனாம் சிஜானதாம் ரெண்டு பேரும் மனசும் ஒன்னாகவே இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றது. ஆகையால் பார்வதி பரமேஸ்வரால் எப்படியோ அப்படியே ஒவ்வொருத்தரும் இருக்கணும். 20 வருஷம் வாழ்ந்துட்டோமா நமக்கு என்ன ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்க முடியாது. ஆகையால் சர்வதா சர்வகார் அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அந்த பதி பத்னிகளுக்கு நடுக்குள் நடுவில் இருக்கக்கூடியதான சம்பந்தம் இருக்கு பத்தியில, விட்டு பிரிக்க முடியாதான சம்பந்தம். அதனாலதான் காளிதாசன் வாகர்த்தாவிவ சம்பிருத்தம் வாகர்த்த பிரதிபத்தையே. சொல்லும் பொருளும் எப்படி பிரிஞ்சு நிக்காதோ, பொருளை சொல்லாமல் சொல்லு இருக்காது, சொல்லிருந்தால் அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும். அதே போலயே இவ ரெண்டு பேருக்கும் மனசு ஒன்னாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதை கொடுக்கறது அம்பாள். ஆகையால் அம்பாள தியானம் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்க. இப்படி சொல்லிட்டு இப்ப பரமேஸ்வரனுடைய மடியில உட்கார்ந்து இருக்கான்னு சொன்னேன், இவ்வளவு உயர்ந்ததான குணங்களோட இருக்கேன்னு சொல்றேன். அப்ப அவளுடைய சம்பந்தம் எப்படி சார், அதுக்கு சந்தேகம் வந்துருதான். வாக்தேவர்கள் சுவாதீன வல்லபா, தன் அதீனமாக வைத்துக் கொண்டிருக்காளாம் பரமேஸ்வரன். இது அநியாயமா இருக்க, மதுர சம்பிரதாயமா இருக்க. சம்பிரதாயங்கள் ரெண்டு, மதுரையில் எப்படின்னா முதல்ல அம்பாளுக்கு நைவேத்தியம், இப்பதான் ஸ்திரீகள் அப்படி இருக்காங்கிறா மாடர்ன் டேஸ்ல, யாருக்கு பெஸ்ட் அவ முன்னால சாப்பிடணும் அப்படிங்கிறாள் இல்லையா. அது இல்ல, பழைய நாள்ல ஆத்தக்காரருக்கு போட்டு அப்படிதான் பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிடறதுன்னு வச்சுட்டு இருந்தா. நான் எது தப்பு எது ரைட்டு நான் சொல்லல, ஏன்னா யாருடைய மனசும் வருத்தப்படப்படாது பாருங்க. ஆனா சாஸ்திரம் எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். அம்பாள் எப்படி இருந்திருக்கா, சுவாதீனவல்லதா, தனக்கு அடங்கியதாக பரமேஸ்வரனை வைத்துக் கொண்டிருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம் நமக்கு மேலோட கிடைக்கிறது. ஆனா அது இல்ல, சுவாதீனவல்லதாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, பரமேஸ்வரன் இடத்துல ரொம்ப பக்தி இருந்த போதிலும் அந்த பரமேஸ்வரன் அம்பாளுக்கு சர்வஸ்வாதந்திரத்தையும் கொடுத்துட்டார். பாருங்க, சர்வஸ்வாதந்திரமும் அம்பாளுக்கு கொண்டு இருந்த போதிலும் அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமோ, பரமேஸ்வரன் இடத்துல அவ்வளவு அபிமானத்தோட இருந்துட்டு இருக்க. பரமேஸ்வரன் இடத்துல எப்பொழுதும் சௌந்தர்யல சொல்லும் பொழுது அம்பாளுடைய நாக்கானது பரமேஸ்வரனுடைய லீலைகளை சொல்லி சொல்லி சிவந்து போயிடுதான். எப்பொழுது பாருங்க இந்த பக்தி பாருங்க. அதே போலயே ஒரு நாளைக்கு உட்கார்ந்துட்டு இருக்க அம்பாள் தேவதைகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க, கிரீட்டிம் வைரஞ்சன் பரமேஸ்வரன் வர்றாங்க, வந்ததுமே தத்திரப்பட்டு எழுந்து நிக்கிற பரமேஸ்வரனை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்காக போற. அப்ப டக்குன்னு அம்பாள் எழுதுமே தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துக்கணும், எழுந்துக்கிறதுக்காக தான் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துக்கணும். நமஸ்காரம் பண்றத நமஸ்காரம் பண்றானா, அம்பாள் பாதத்தை பக்கத்துல இருக்க பார்ஷதா சொல்ற, அம்மா கிரீட்டம் வைரஞ்சிம் பரிஹர, பிரம்மதேவருடைய கிரீட்டம் இருக்கிறவங்க கால அடிபட போறது போங்கோ தப்பிச்சுங்கோ அப்படின்னு பார்த்து பார்த்துங்கிற அப்படின்னு அந்த பரமேஸ்வரனிடத்துல எந்த அளவுக்கு பக்தி இருக்குன்னு தெரிகிறது. சோ பரமேஸ்வரத்துல அம்பாளுக்கு பக்தியும் இருக்கு கௌரவம் இருக்கு. ஆனா பரமேஸ்வரன் என்ன பண்ணிருக்கார், எவ்வளவு பக்தி இருந்தாலும் பரவாயில்ல நீ எதையாவது பண்ணலாம் அப்படின்னு சர்வ சுதந்திரத்தையும் கொடுத்துட்டார். இப்படி இருக்கணும் ஒவ்வொரு ராத்திரியும் ஆத்துக்காரத்துல அவ்வளவு அபரிமிதமான பிரேம பர்தாவுக்கு இருக்கணும், அதே சமயத்துல பர்தான் இடத்துல அவ்வளவு இடத்துல கௌரவமும் இந்த அம்மாவுக்கு இருக்கணும். அந்த ரெண்டும் இருக்குன்னு சொல்றதுக்காகத்தான் சுவாதீன வந்தகா ஆத்துக்காரர் சர்வெண்ட் மாதிரி ட்ரீட் பண்றான்னு நினைக்கிறேன். அது அர்த்தம் இல்லை இங்க. ஆனா பாப்போம், ஏவம் இச்சாதி தர்ம ரூபாபி, அம்பாளை நம்ம என்ன சொன்னோம், இச்சா பரமேஸ்வரனுடைய எண்ணம், பரமேஸ்வரன் உலகத்தை படைக்கணும் எனக்கூடியதான எண்ணம் என்று சொன்னேன். அந்த எண்ணமானது ஓரிடத்துல இருக்கணுமோ இல்லையோ, எண்ணம் ஆகாசத்தில் நிற்குமா, சிவப்புன்னா ஒரு சிவப்ப காமிங்கோன்னு சொன்னார். சிவப்புங்கிறது ஒரு ரெட்டுங்கிறது எப்படி காமிக்க முடியும், ஒரு வஸ்திரத்தை காமிச்சு ஐயா இதுல இருக்கக்கூடியதான கலர் ரெட்டு அப்படின்னு சொல்ல முடியும். சிவப்ப தனியா எடுத்து காட்ட முடியுமா, ஒரு துணியை காமிக்கிறா போலயோ அல்லது ஒரு புஸ்தகத்தை காமிக்கிறா போலயோ சிவப்பு காமிங்கோ காமிக்க முடியுமா. திதிப்ப காமிங்கோன்னு சொன்னான், திதிப்பு எப்படி காமிக்கிறது, சர்க்கரை கொடுத்து வாயில போட்டுதான் திதிக்கும் அதுக்கு திதிப்புன்னு பேர். இது திதிப்ப காமிக்க முடியுமோ, முடியாது. ஏன், திதிப்பு சிவப்பு இவைகள்னா தர்மங்கள், ப்ராப்பர்டிஸ், ப்ராபர்டிஸ காமிக்கணும்னா அந்த திரவியத்தை காமிச்சத்தான் முடியும். அம்பாளை எப்படி சொன்னோம், பரமேஸ்வரனுடைய இச்சாதி வடிவமா சொன்னேன், ஆகையால் சிவன் இல்லாமல் அம்பாள் இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணிட்டு, அத தர்மி ஏவம் இச்சாதி தர்ம ரூபாபி நான் தர்மிடம் பிரதி குணபூதா, ஏதோ தர்மிக்கு அடங்கினவள் அப்படின்னு சொல்லப்படாது. ஏன், சுவாதீனேதி பவித்ரீ கர்த்தும் ந பசுபதி பராதீன ஹிருதயே தயா மித்ரைர் நேத்ரைஹி அருண தவள ஸ்யாமருதிபிஹி. பவித்ரீ கர்த்தும் நஹா, எங்களை சுத்தப்படுத்தணும் பாவனமா ஆக்கணும், எத்தனையோ மனசுல தோஷங்கள் கோபம் வருது ஆசை வருது இன்னொருத்த முன்னுக்கு வந்தா சகிக்க மாட்டேங்கிறது எவ்வளவு இருக்கு மனசுல, இவைகள்லாம் இந்த குணங்கள்லாம் மனசை விட்டு போகணும் என்பதற்காகவே பசுபதி பராதீன ஹிருதயே. அம்மா பசுபதிக்கு பரமேஸ்வரனுக்கு பராதீனமான ஹிருதயத்தோட இருக்காய், பசுபதி பராதீன ஹிருதயங்கிறது என்ன, நாமெல்லாம் பசுக்கள், பசுக்களை காப்பாத்துறவர் யாரு, பசுபதி. பசுவானவர் அந்த தூணுல கட்டப்பட்டிருக்க, அதனுடைய கட்டை அவுத்து விடுவர் பரமேஸ்வரன், அதனால அவருக்கு என்ன பசுபதி. இது அதேதான் கிருஷ்ணனுக்கு கோபாலன்னு சொல்றேன், நாமெல்லாம் கோவாட்டம் இருக்கோம் இதை காப்பாத்தின்னு இருக்க, இந்த கட்டுல இருந்து அவுத்து விடுற பசுபாச விமோசினி அம்பாலும் அதே தான் பண்ணிட்டு இருக்க. இந்த பசுபாசம் இவனுக்கு போகணும் என்பதற்காக என்ன பண்றிருக்க, அதுக்கு குணபூதமா இருக்குன்னு இல்லாம பராதி நகரதையே என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஜீவர்களுடைய துன்பம் போகணும் என்பதற்காக பரமேஸ்வரன் முயற்சி எடுக்கும் பொழுது அவரோட இருந்து இருக்கலாம். எப்படி சீக்கிரமாக இந்த கட்ட அழுந்து விடும், இந்த ஜீவன் சுதந்திரமா போயிடுவான் அப்படி. அதனால்தான் சுவாதீன வல்லவான், சுவாதீனம் அல்லவான் ஏதோ தனக்கு அடிமையாக ஆட்டுக்கார வைத்துக் கொண்டிருக்கார்னு அர்த்தம் இல்ல. அவர் எப்பொழுது எந்த நல்ல காரியம் ஜனங்களுக்கு பண்ணணும் என்று கருதுகிறாரோ அப்பொழுது அதற்கு முன்னால இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணினா சீக்கிரமா முன்னுக்கு வரலாமே ஜனங்கள் அப்படின்னு நினைக்கிறாளாம். அத சத்ய ஆத்மனஹா அதீனஹா ஆயத்தஹா வல்லபஹா பர்த்தா காமேஸ்வரஹா அப்படின்னு அர்த்தம் சொல்ற. சிவசிய சக்தியதீன ஆத்மலாபத்வா, ஏன்னா இந்த பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவர், சக்திக்கு அதீனமாக தான் இருக்க, சக்தி இல்லாமல் வெறும் சிவன் இருந்து பிரயோஜனம் இல்ல. உலகத்தை படைக்கக்கூடியதான சக்தி அம்பாளிடத்துல இருக்க, அந்த சக்தி இருக்கும் பொழுதுதான் சிவனுக்கு சிவத்துவம் வரும். உலகத்தை படைக்கக்கூடியதான செயல் எப்பொழுது வரும், படைக்கக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கணும். தாரம்பர் எழுந்துக்கிறேன், எழுந்திருமே உடம்புல கொஞ்சம் தெம்பு இருந்தா தானே எழுந்து காபி வச்சு ஆட்டக்காரர் கொடுக்கணும், சமையல் பண்ணணும்னு தோணும் உங்களுக்கு. எழுந்துக்கவே முடியல, உடம்புல சக்தி இல்லேன்னு முடியுமா? ஆகையால் பரமேஸ்வரன் உலகத்தை படைக்கிற சந்தர்ப்பத்தில் அவருக்கு அந்த சக்தியை கொடுக்கிற உடம்பாள். சக்தி இல்லாத போதால் சிவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையால் சிவனுக்கு சக்தி வடிவமா இருந்து கொண்ட சுவாதீனமா இருக்கிறார். அதனால்தான் பர்த்தா காமேஸ்வரோ யஸ்யாஹ சிவஸ்ய சக்திதீன ஆத்மலாபத்வா தர்மஸ்ய தர்மீயேவ தர்மாதீனா இத்யர்த்தா. லோகத்துல தர்மிய புடிச்சுண்டு தர்மம் இருக்கும், இங்க என்னடா தர்மியானது தர்மத்தை புடிச்சுட்டு இருக்கு. தத்தம் காளிகா புராணே நித்யம் வததி தத்ராபி பார்வத்யாசஹ தர்மக்ருது. பரமேஸ்வரன் அம்பாளுடைய சேர்ந்துண்டு அம்பாளுடைய வீட்டிலேயே இருக்கிறான். பார்வத்யாசஹ தர்மக்ருது, சந்தோஷமாக ஆனந்தமாக சிரித்த பேசிண்டு பேசிண்டே இருந்து மத்தியே தேவி கிரகம் தத்ர ததீனத்து சங்கரா அப்படின்னு அம்பாளுடைய வீடு அந்த இதுக்குள்ள இருக்கு, அதுக்கு நடுவுல பரமேஸ்வரன் இருக்கிறான். ஆகமோபி சக்தியாயா சசம்போ புக்தௌ முக்த பசுகணஸ்யாஸ்ய தாமேனாம் சித்ரூபாம் ஆத்யாம் சர்வாத்மனா அஸ்மினதஹ. ஆகம பாருங்க, சக்தியோட அந்த பரமாத்மா முன்னால சங்கரஹான்னு சொன்னேன், சிவஹான்னு சொன்னேன், ஆனா அவைகளுக்கு வேற கொஞ்சம் விசேஷம். சம் கரோதீச்சு சங்கர, அவரை பிரார்த்தனை பண்ணினேன்னா உங்களுக்கு நல்லதை பண்ணுவார். இப்ப முதல்ல நீங்க பிரார்த்தனை பண்ணணும், அவர் கேட்கணும், அவர் பண்ணணும். ஒரு நிமிஷம் வித்தியாசம் இருக்கு. சம் பவதீச்சு சம்புகு, அவரை நினைக்கிறக்காக நல்லது உண்டாயிடுறான். அதாவது சிவன் அம்பாளுடைய சுரபம் சம்போஹோ புக்தௌ முக்தௌ ச பசுகணஸ்யாஸ்ய. அம்பாள் முக்தித்தான் கொடுப்பாளா? முக்தியும் கொடுக்கற, புக்தியும் கொடுக்கற. அம்பாளை தியானம் பண்றவாளுக்கு ஸ்வர்க அபவர்கதா, ஸ்வர்க்கத்தையும் கொடுப்ப. ஆராதிதா சைவர்ணம் போகஸ்வர்க அபவர்கதா, மனுஷியாளால சொந்த பூஜைக்கப்பட்ட போகத்தை கொடுக்கற, சொர்க்கத்தை கொடுக்கற, அபவர்க்கத்தை கொடுக்கற. உயிரோட இருக்கிற பரியந்த மனுஷனுக்கு எல்லா விதமான போகமும் வரும், மரணானந்தரம் ஸ்வர்காதி சுகங்களும் வரும், அதற்கு மேல மறுபடியும் பிறவில்லாதான நிலையும் வருமா. ஆகையால் ஆராதிதாய் சைவன்றனாம் போக ஸ்வர்க அபவர்க்கதான் மார்க்கண்டேய புராணம் சொல்றது. அதுக்காகத்தான் சொல்றலாம் முக்தவு முக்தவு பசுகணஸ்யாஸ்ய தாமேனாம் சித்ரூபாம், இப்படிப்பட்டதான் அம்பாள் சித்ரூபாம் ஆத்யாம் சர்வாத்மனாமஸ்தினதஹ, அப்படிப்பட்டதான அம்பாள நமஸ்காரம் பண்ணுகிறேன். இது இங்க சொன்னார். மறுபடியும் காந்தத்துல சூத்த சந்நிதியில ஜெகத் காரணமா பன்னஹ சிவோ யோ முனி சத்தமாஹ தஸ்யாபி சாபவத் சக்தி தயா ஹீனோ நிரர்த்தகஹ ஜெகத் காரணமா பன்னஹ சிவஹ. உலகத்துக்கு காரணமான பரமேஸ்வரன் யோ முனி சத்தமாக சத்தியாபி சாபவத் சக்தி, அந்த உலகத்துக்கு காரணமா இருக்கிற பரமேஸ்வரனுக்கும் சக்தியாக அம்பாள் இருந்துட்டு இருக்க. தயாகி நோ நிரர்த்தகா, அந்த சக்தி இல்லாத போனா ஒரு காரியமும் பண்ண முடியாது. ஆகையால் உலகத்துக்குள்ள பிரகாச வடிவமா அவர் இருக்க. உலகத்துல இந்த ரூம்ல தீபம் இருக்கு, தீபம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? பொருள் இருந்தா தானே தீபத்தை விளக்கு, தீபம் பொருளை விளக்கும். தீபமானது பிரகாச வடிவம் பரமேஸ்வரன், அங்க இருக்கக்கூடியதான பொருளானது அம்பாள். அந்த தீபம் இருந்தாதான் பொருளுக்கு கௌரவம், பொருள் இருந்தாதான் தீபத்துக்கு, பொருள் இல்லாத மாதிரி வெறும் தீபம் இருந்து என்ன பண்ண போறது? அப்படி அவர் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கலாம். இதைதான் ஸ்ரீமத் ஆச்சாரிய பகவத் பாதையரபி உக்தம் சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதும் நசே தேவம் தேவோ நகல குசல ஸ்பந்திதுமபி. சிவஹா சக்தியாயுக்தா, பரமேஸ்வரன் சக்தியோடு கூடி இருக்குமேயானால் எதி பவதி சத்த பிரபவிதும், உலகத்தை படைக்கலாம், உலகத்தை காக்கலாம், உலகத்தை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். நசே தேவம் தேவோ இல்லாத போனால் நகலு குசல ஸ்பந்திதுமபி, ஒரு செயலும் செய்ய முடியாது. ஆகையால் சுத்த பிரம்மமா இருந்தாலும் அது சர்வஜமாக சர்வசக்தியாக சர்வஜர்வது யஜானம் எந்தபா இருந்த போதிலும் அந்த மாயாங்கிற ஒரு சக்தி இருக்கணும். அந்த சக்தியை தீர்மானம் பண்ணினடையானால் அது அந்த இடத்துல இல்ல. யாமா சாமாய, அது இது என்னதுன்னு யோஜனை பண்ண ஆரம்பிச்சோம்னா போயிடும்னு அந்த இடத்தை விட்டு போயிடும். நீங்க விசாரம் பண்ற பரியந்தம் தான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. விசாரம் பண்ண தொடங்கிவிட்டே அது அங்க இல்லைன்ட்டா. ஆகையால் அந்த விசாரத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும். விசாரம் எப்படி? குருமுகமாக என்ன சொல்றது, மாயான்னா என்னது, அது எப்படி வந்தது, எங்க இருக்கு, எதை பிடிச்சுட்டு இருக்கு, இப்படின்னு விசாரம் பண்ண தொடங்கினால் மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான கவலையோட அதுவும் போயிடும், இதுவும் போயிடும், அதுவும் போயிடும். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு சொரூபம் அப்படின்னு சுவாதீனா வல்லபா யயா, யாரால் அவர்களானவர், அதான் வல்லபகான். வல்லபகான்னு என்ன? போர்ஸ் கண்ட்ரோல் பண்ணல, பை போர்ஸ் நேசித்து. இந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் தட்ட முடியாம இருக்கார் பரமேஸ்வரன். இன்னரை காப்பாத்துங்கோன்னு சொன்னா காப்பாத்திட்டான் ஆகணும், வேற வழி இல்லாத அளவுக்கு இருக்கார். அந்த அளவுக்கு அம்பாள் மேல இருக்கக்கூடியதான பிரியம், அந்த பிரியத்தினால் அம்பாளுடைய வார்த்தைக்கு கட்டப்படுகிறார். இது வரைக்கும் சொன்னோம், இப்படி இருக்கிறதே மறுபடியும் மறுபடியும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நீங்க கோச்சுக்கு போறேன்னு. இப்ப அடுத்ததாக என்ன சொல்றார், அம்பாள் எப்படி நிஜமாக ஒருத்தருக்கு சகாயம் பண்ணினா, நம்ம முக்தியை கொடுப்பா, முக்தியை கொடுப்பா, அது கொடுப்பா, இது கொடுப்பான்னு இதுதான் இவங்களே தெரியுமே அப்படிங்கிறார். அதுக்காகத்தான் நடந்ததானு ஒரு சரித்திரத்தை சொல்றார். சரியாதிகன்யாயா பதி அஸ்விபியாம் ஸ்வசமானரூபக்ருதஹா தம் விசிஷ்ய அஜானந்த்யா பகவதி மாராத்யைவ ஸ்வாதீனீக்ருதஹா இதி தேவி பாகவதே சப்தம ஸ்கந்தே கதா ஸ்மர்யதே. தேவி பாகவதத்துல ஏழாவது ஸ்கந்தத்துல ஒரு கதை இருக்கு, ஆறாவது ஸ்கந்தத்திலயும் வேற கதை இருக்கு, முதல்ல ஏழாவது ஸ்கந்தம் கதையை சொல்லிட்டு இருக்க. சரியாதீவு மகாராஜா, அவர் ஒரு நாளைக்கு பல ஸ்திரீகளோடையும் குழந்தைகளோடையும் கலந்தி அப்படி நந்தவனத்துக்கு போறார். அப்படி உலாவரத்துக்காக இந்த சரியாதிக்கு ஒரு பொண்ணு இருக்க, சுகன்யான்னு பேர் இந்த அம்மாவுக்கு. இப்ப எல்லாம் அப்ப குழந்தைகள்லாம் சுகன்யான்னு பேர் வச்சுக்கிறார், அதனுடைய பேர் வைபவம் தெரியல. இந்த சுகன்யான்னு பேர் சாதாரணமா பாக்கிறோம். இவ என்ன சொன்னா அழகான பெண், சுகன்யா அழகான பெண் இப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இருக்கட்டும், அந்த நினைப்பாவது இருக்க. ஏன்னா சில பேருக்கு பேரு சொன்னா உங்க பேருக்கு அர்த்தம் என்ன, பேருக்கு அர்த்தம் இருக்காது சாருங்கிறோம். வெள்ளக்காரமா என்ன பிக் விக்னு ஒருத்தனுக்கு பேரு, வுட்னு பேர், டெய்லர்னு ஒரு பேர், இப்படி எல்லாம் அந்த பேர். அந்த ஊர்ல நம்ம ஊர்ல பேர் இருந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், அர்த்தம் இல்லாத சொல் இருக்கப்படாது. எந்த ஒரு பேர் வச்சாலும் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். இது நம்ம ஊர் சம்பிரதாயம். சுகன்யான்னு ஒரு பெண்ணோட வந்திருக்க, இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணிருக்கேன் அப்படியே விளையாடிட்டு இருக்க. ஒரு முனிவரானவர் அங்க உட்கார்ந்து தீர்க்கமா தபஸ் பண்ணிட்டு இருக்க, எத்தனை வருஷங்களா தபஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாது. அவர் உடம்பு முழுக்க எல்லாம் புழுதி பட்டிருக்க, இந்த ரெண்டு கண்ணு இருக்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் சின்ன ஓட்டம் இருக்க, புழுது விழல, மீது எல்லா இடத்துலயும் புழுது வந்து ஒரு புத்தாட்டம் ஆயிடுது. இந்த குழந்தைகள்லாம் அப்படியே விளையாண்டே இருக்க, பாம்பு புத்து மாதிரி இருக்கோ இல்லையா, இந்த குழந்தைக்கு தெரியல அது என்ன பண்ணிட்டு. அங்க ஓட்டை இருந்தா ஒரு குச்சி எடுத்து குத்திட்டு குத்தினதுமே அது வந்து ரத்தம் பதுபதான்னு வந்துருக்கு. அவ்வளவு வேகமா குத்திட்டு அதுக்கு என்ன தெரியும், குழந்தைக்கு தெரியாது. இது மகத்தான பாகவதாபச்சாரம் நடந்து போயிட்டு, ஏன்னா பகவான சர்வதா சர்வகாலம் நினைக்கக்கூடியதான தியானம் பண்ணக்கூடியதான ஒருவருக்கு அபச்சாரம் நடந்தது. இந்த அபச்சாரத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த தேசத்துக்கு அரிஷ்டம் வந்திருக்கு. தேசத்துக்கு அரிஷ்டம் வருதுன்னா யாராவது ரொம்ப பெரியவாளுக்கு அவளை யாரையுமே வெய்யப்படாது, நம்ம யாரையுமே வெய்யப்படாது. அதுலயும் பாகவதாளா இருக்கிறவாளை ஒன்னும் படப்பட, பகவான் எப்பொழுது நினைச்சுட்டு ததேக்க தியானமா இருக்கிறவாளுக்கு ரொம்ப பத்திரமா நமக்கு இருக்கணும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம் சார், அவளுக்கு அபகாரம் பண்ணாம இருந்தா போறோம், நமஸ்காரம் பண்ண வேண்டாம் வையாம இருந்தா போறோம். இது என்ன ஆயிடுதுன்னா, இந்த பாகவதாபகாரம் நடந்ததுமே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒண்ணுக்கு ரெண்டும் போறது நின்று போச்சு எல்லோருக்கும். முதல்ல அங்க பண்ணினவாளுக்கு, அதுக்கப்புறம் அவளுக்கு சேர்ந்தவாளுக்கு, பந்துக்களுக்கு, மந்திரிகளுக்கு, அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு, அதுக்கப்புறம் பசுபட்சாதிகளுக்கு கூட. அந்த பாகவதாபச்சாரம் எவ்வளவு தோஷத்தை கொடுத்தது. கொஞ்ச நேரம் தான் ராஜாக்கள் என்னாச்சுன்னு கேட்க தொடங்கினார். இப்படி ஆயிடுதுன்னு மந்திரிகள் வந்து கேட்கிறாளாம். இப்படி ஆனதுலே மந்திரி சொன்னார், இது ஏதோ ஒரு பாகவதாபச்சாரம் நடந்திருக்கு, இல்லாத போனா எல்லோருக்கும் இப்படி வராது, ஆகையால் இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னார். ராஜா பண்ணார், அப்ப தேசத்துக்குள்ள யாராருக்கு என்னென்ன நடந்தாலும் கேட்டு பாருங்க அப்படிங்கிறார். அப்பொழுது இந்த பெண்ணு வந்து சொல்றாளாம் அப்பா கிட்ட, நான் தான் பண்ணினேன், எனக்கு தெரியாது என்னதுன்னு, புத்தருந்து புத்தல குத்தினேன்னு. அவ்வளவுதான், நேரா இங்க வர வந்து அந்த புத்தெல்லாம் கிளீன் பண்ண சொல்ற, சுத்தப்படுத்தினா இங்க ஒரு முனிவர் தபஸ் இன்னும் தபஸ் பண்ணிட்டே இருக்க, கண்ணுல இருந்து ரத்தம் கொட்டின் இருக்க. பார்த்த இப்படி ஆயிடுச்ச என்ன பண்றதுன்னு வைத்தியர் ஆயிட்டு வந்து அவருக்கு கொஞ்சம் சரி பண்ணுங்கிறப்ப அவர் சமாதியில வந்து முடிச்சுட்டார். முடிச்சதுமே என்ன ஆச்சுன்னு, ஓஹோ இப்படி ஆயிடுதா, அவரு இப்படி ஆயிடுச்ச எங்களுக்கு ராஜ்யம் முழுக்க இப்படி கஷ்டம் வந்ததுன்னு அவர் பார்த்தார். சரியா போயிடும் போங்க, அந்த பாருங்க கருணை, தனக்கு இவ்வளவு அபகாரம் நடந்திருக்க, இருந்த போதிலும் பரவாயில்ல தெரியாம தானே பண்ணிருக்க, விடுங்க அதனால போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ண தொடங்கினார். கொஞ்ச நேரத்துக்கு சரியா போயிடும். ஆனா இந்த ராஜாக்கு மட்டும் பார்த்தாராம், எவ்வளவு பெரிய அபகாரம், இப்படி கருணாசுரோதையா வெஷாலும் அடிச்சாலும் தனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அவர் வந்து குவித்துக் கொள்ளாமல் இவ்வளவு பண்ணிருக்காரு, எவ்வளவு பெரிய இப்படிப்பட்டதான மகான் நம்ம அரசாங்கத்துல இருக்கிறது நமக்கு ஒரு கௌரவம் அல்லவா, அவளை காப்பாத்த வேண்டியதான பொறுப்பு நமக்கு இல்லையா அப்படின்னு நினைச்சுட்டு அவருக்கு வாங்க உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி தரேன். அவர் பார்த்தார், எல்லாம் இருந்து விட்டுத்தானே நான் வந்திருக்கேன், திருப்பியும் அதை கொடுக்கறேன்னு சொல்றேல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஒரு வசதியும் வேண்டாம், சௌக்கியமா இருந்தோம்னர். ஆனா இவர் பார்த்தார், ராஜாவுக்கு மனசு கேட்கல. என்ன பண்ணார், இந்த சுகன்யாங்கிற தன் பொண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன பண்ணார், அவருக்கு பரிச்சரியை பண்றதுக்காக பண்ணி வச்சார். சார் இப்படி நடந்திருக்கு, இவர் அதை பத்தி கவனிக்கிறதே இல்ல. இந்த அம்மா காலம் இருந்து அவருக்கு இடத்தெல்லாம் பரிசுத்தப்படுத்தி கோலம் போட்டு அவருக்கு வேண்டிய சமயத்துல பழங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்து இப்படி பண்ணிட்டே இருக்க கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு 7-8 வருஷம் ஆனப்புறம் அவர் ஒரு நாள் அப்படி பாக்கிறாராம், அடாடா இந்த பொருளுடைய வாழ்க்கையே இப்படி ஆயிடுது பத்திரா, தினந்தோறும் இப்படி பண்ணிட்டு இருக்காளே, அவளுக்கு ஏதோ நல்லது நடக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சுண்டு அப்படியே இருக்க. இதுக்குள்ள அஸ்வினி தேவதைகள் தேவலோகத்துல இருக்க, தேவலோகத்துல இருக்கிற பிஷத்துக்கள் அப்படின்னா டாக்டர், தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான டாக்டர்ஸ். அவ என்ன பண்ணிட்டு இருக்க, அப்படியே வர லோகோத்தர சௌந்தரியமா இருக்கக்கூடியதான இந்த பெண்ணை பார்க்கிற. பார்த்ததுமே அவ என்ன பண்ணினா, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு அவளுக்கு தோணிக்கு. அவ வந்து கேட்கிற, வந்து பார்த்தா இது ஓஹோ இந்த செவன மகர்ஸ் வேண்டிய ஆத்துக்காரி, என்ன இப்படி ஆயிடுது, ஒரு விவகாரம் இல்லையே, அவர் இவ்வளவு கேவனர், இவரோட கல்யாணம் பண்ணி வச்சிருக்காள், அபகாரம் அல்லவா அப்படின்னு. இந்த பொண்ணை நீ அவரை விட்டுவிட்டு எங்களை ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன அஸ்வினி தேவர்கள் மிக சிறந்ததான ரொம்ப அழகானவா, புத்திசாலிகள் அழகானவள், இந்த ரெண்டும் ஒரு இடத்துல சேர்றது கஷ்டம், புத்திசாலிகள் அழகானவாளும் இருக்கா, கல்யாணம் பண்ணிங்கோன்னு கேட்டா. இந்த அம்மா சொன்னாலாம், நீங்க தேவதைகள், உங்களுக்கு வேணும்னா இது தோஷம் இல்லாம இருக்கலாம், மனுஷ லோகத்துல இது தோஷம், அப்படி பண்ணாதீங்க, கேட்காதீங்க அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் அவ நீ யோஜனை பண்ணி பாரு, உங்க ஆட்டக்காரர் வேணா கேட்டு பாருங்களேன் அப்படின்னா எப்படி இருக்கு பாத்தீங்களா. இவ இன்சிஸ்ட் பண்ணதுனால வேற வழி இல்லாம ஆட்டக்கார வந்து கேக்குற. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஓஹோ அப்படிய இப்படி பண்றாள சரி அப்படின்ட்டார். இது எப்படி இருக்கு பாத்தீங்களா. அவ என்ன பண்ணினா, நாங்க வேணா உங்க ஆட்டக்காரர் மறுபடியும் யுவாவாக பண்ணிவிடுறோம். அதுக்கப்புறம் ஏன்னா எங்கள்கிட்ட டாக்டர் சாச்சனாங்க, எந்த ஒரு டாக்டர் மாதிரி இல்ல, பெரிய லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணி வந்த அப்புறம் எல்லாம் நில் நில்னு வரும், நம்ம நிக்க வேண்டியதுதான். அந்த ரிப்போர்ட் பார்த்து சிரிக்கிறார் அவர், என் பர்ஸ் காலி ஆயிடுச்சு நான் ஆளறேன். அவர் சிரிக்கிறார், என்ன சொல்றார், ஒண்ணும் இல்லையே, நான் இது ஒண்ணும் இல்லையே நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீர்னா எழுதி கொடுத்தேன், எல்லாம் இங்க ரத்தத்தை காசை கொடுத்து ரத்தத்தையும் கொடுத்து குத்திட்டு வர என்னமோ நடக்கிறது விவகாரம் இந்த விசித்திரமான பிரபஞ்சத்துல என்னமோ நடக்கிறது. அதே மாதிரி இல்ல அந்த டாக்டர் எல்லாம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணினா, ஒரு ஸ்நானம் பண்ணி வெளியில வந்த, வெளியில வந்ததுமே என்ன ஆச்சு, எக்கச்சக்கமா தலையில வலி, கொஞ்சம் நெஞ்சம் கூட வலி இல்ல, அது இன்னது என்று சொல்ல முடியாத அளவுக்கு வலி வந்திருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு டாக்டர் கிட்ட போனா, அது யார்கிட்ட போனாலும் அதுக்கு சமாதானமே வரல சார், ஏதோ அனசின் டேப்லெட் அது இது என்னென்னமோ பண்ணி கொடுத்தா ஒன்னும் சரியா வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த வழியாக இந்த ரெண்டு தேவதைகள் வர, அஸ்வினி தேவதைகள். இவ வந்து என்ன வேணும்னா, ஒண்ணும் இல்லை இப்படி தலைவலி தாங்க முடியாம இருக்குன்னு நாங்க சரிபடுத்துறோம் சார். இப்படிதான் சார் ஒவ்வொரு டாக்டர் வந்து குத்தி குத்தி என்ன பண்ணின மறுபடியும் இந்த வலியோடய பிராண போலாம் போல இருக்கு அப்படிங்கிறார் அவர். இல்ல பாரு கவலைப்படாதீங்க, மீதி பேரை எல்லாரையும் அனுப்பிச்சுடும் வழியில. என்ன பண்ண, ஒருத்தர் போய் பின்னால அவளுடைய எந்த வீடு இருக்கோ அந்த வீட்டுக்கு பின்னால ஒரு பைய கடைக்கு போயிட்டு அங்க என்ன, அங்க இருக்கக்கூடியதான ரெண்டு இலைய கொண்டு வந்தார், கொலைய வந்து அந்த புடிச்சார், புழிஞ்ச புழிஞ்சு இந்த தலையை இப்படி ரவுண்டா இப்படி விட்டார் சார். விட்டதுமே என்ன ஆச்சு, ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு, அந்த மண்டவோட அப்படியே தனியா பிடிச்சு விட்டார். இப்படி எடுத்தாரோ இல்லையோ, அதுல இருந்து ஒரு தவக்கலை வழியில வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண, அதை மறுபடியும் அதை பர்ஃபெக்டா மூடிவிட்டார். மூடிவிட்டு இன்னொருத்தர் போய் நீ எடுத்துன்னு வந்த இன்னொரு மருந்து எடுத்துன்னு வர்றார், அதுவும் பச்சையில தான். அதை மறுபடியும் கைய நன்னா புழிஞ்ச புழிஞ்ச என்ன பண்ண, அது மேல வச்சோட மறியோட அப்படியே பூச்சுட்ட. இவர் ஆபரேட் பண்ண இடம் ஒண்ணும் தெரியல, பர்ஃபெக்டா அழகா போயிடு. நீங்க யாருன்னு கேட்ட, என்ன பண்ண, நாங்க தேவலோகத்தில் இருக்கிற அஸ்வினி தேவதைகள், நான் முதல்ல போட்ட மருந்துக்கு விசல்யகரணின்னு பேரு, மறுபடியும் போட்ட மருந்துக்கு சந்தான கரணின்னு பேரு, எல்லா மருந்தும் உங்க அதை பேக்கணிலேயே இருக்கு, உங்களுக்கு தான் தெரியல முழுக்க, நம்ம வீட்டு கொலையிலேயே இருக்கு சார், கவனிக்கல. பகவான் உங்களுக்கு எந்த மருந்து எப்ப வேணுமோ எல்லாமே அங்க இருக்கு. மஞ்ச காமன் துடிக்கிறான், டாக்டர் கிட்ட போறான், கரசனாங்கண்ணியும் அந்த இது உங்காந்து முன்னாலேயே முளைச்சிருக்கு, தானா முளைச்சிருக்கு, நம்ம கவனிக்கிறது இல்ல. அதுக்கு மேல சிமெண்ட் போட்டு ஒட்டிடுறோம், ஒண்ணு ஒரு சின்னதும் வரப்படாது நமக்கு. கிராமாந்தரத்துல இத்தனையும் பண்ணுவா. இப்படி அந்த சந்தான கரணி விசல்யகரணின்னு ரெண்டு மருந்து நம்ம கிட்டயே இருக்கு, நம்ம அதுலயே இருக்கு, நமக்கு தெரியல. மயக்கம் வந்தவாழ டக்குன்னு எழுப்புறதுக்காக ஒரு சஞ்சீவனி மருந்து கொண்டு வரணும்னு அனுமார் ராமச்சார்னு ராமாயணத்துல இருக்கோ இல்லையா, தெரியல. ஆயுர்வேதங்கள்ல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் அது என்னது ஏதுங்கிறது மனுஷனுக்கு அது விட்டு போச்சு. நமக்கு நமக்கு எப்பவும் இந்த மாத்திரை கொடுத்தா ஒரு மாத்திரா பலம் தாமசந்தானா இப்படின்னு இதுல இருக்குமே தவிர விவகாரம் முழுக்க தெரியல. அப்படி அந்த அஸ்வினி தேவதைகளுக்கு அந்த சக்தி உண்டு. அவ என்ன பண்ணினா, இப்படி இவர் ஆத்துக்கார சொன்னதுமே சரின்னு தாமா, இவ ரெண்டு பேரையும் சேர்ந்து என்ன பண்ணினா, அங்க பக்கத்துல இருக்கக்கூடியதான குளத்துல குடிக்க சொல்ற. குளத்துல குளிச்சதுமே அஸ்வினி தேவதைகள் மாதிரி ஆத்துக்காரம் ஆயிட்டார். வம்பதிலும் என்னாச்ச, இந்த சவண மகர்ஷி ரொம்ப நாள வயசானவர், இவர் குளத்துல குளிச்சு எழுந்தது எழுந்ததுமே கரையில இருக்கக்கூடிய ரெண்டு அஸ்வினி தேவதை குளிக்க அதே மாதிரி இவரும் ஆயிட்டார். இப்ப மூணு அஸ்வினி தேவதைகள் நிக்கிற, கேக்குற உங்க ஆத்துக்காரர் நிஜமான ஆத்துக்காரர் யார செலக்ட் பண்ணி கொண்டா என்ன பண்ணுவா? ஒரே மாதிரி இருக்க ஸ்ரீஹர்ஷனுடைய நைசத்துல பஞ்சநலியம் மாதிரி இங்க விவகாரம் என்னடா? மூணு பேர் நிக்கிற உங்க ஆத்துக்கார யாரோ அவரை நீங்க அழைச்சிட்டு போலாம்னு சொல்ற, யாரு ஆத்துக்காரன்னு சொல்லுவா? தெரியலையே. அப்ப பார்த்தாலும் அம்மா என் நிலத்துல நீ பரீட்சை வைக்கிறியே, என்னுடைய புத்திக்கு எட்டுமா இது? தேவதைகளோட நான் போட்டி போட முடியுமா? அதுக்கு நீங்கத்தான் என்ன காப்பாத்தமா அம்பாளை சரணாகத்தை அடைஞ்சான். அப்பொழுது அம்பாள் என்ன காமிச்ச? அந்த ரெண்டு தேவதைகள் இருக்க பார்த்தேல, அந்த ரெண்டு தேவதைகளையும் பூமியில நிக்க முடியாம மேல தூக்கிவிட்டான். அதனாலதான் தேவதைகளுடைய பூமியில நிக்க முடியாது அவளுக்கு. அவ எப்படியும் கொஞ்சம் மேல இருப்பான். இத பார்த்து கண்டுபிடிச்சு விட்டாலும் ஓஹோ விவகாரம் இப்படி அப்படின்னு நிஜமான ஆசக்காரர் கண்டுபிடிச்சு விட்டா. கண்டுபிடிச்சதுமே அசுவ தேவதைகள் ரெண்டு பேரும் அனுகிரகம் பண்ணி அவளுக்கு எப்பொழுதுமே சாஸ்வதமாக ஒரு யவ்வனம் இருக்கணும்னு அனுகிரகம் பண்ணினதாக சரித்திரம் தேவி பாகவதத்துல இருக்கு. அதான் இங்க சொல்றார், சரியாதி கன்யாயாக சரியாதி பொண்ணான சுகன்யாயாக பதிகி அஸ்விபியாம் அசுனி தேவதைகள்னால ஸ்வசமான ரூபகா கிருதா, அசுனி தேவதைகளுக்கு என்ன உருவம் உண்டோ அந்த உருவத்தை செய்யப்பட்டது. இது தம் விசிஷ்ய அஜானந்தியா, இந்த மூணு பேருக்குள்ள நிஜமான ஆத்துக்காரர் என்னுடைய ஆத்துக்காரர் யாரு என்று அறியாத காலத்தில் பகவதியும் ஆராத்தியவ அம்பாள் ஆராதனம் பண்ணி சுவாதீனீகிருத்தா தன்னுடைய ஆத்துக்காரருக்கு தன்னுக்கு வசமாக பண்ணிவிட்டார். இப்ப என்னாச்சு? தேவதைகளுடைய வசமா இருந்தார், தேவதைகள் மாதிரி ஒரு உலகத்தை அடைஞ்சார். இப்ப என்ன தனதாக ஆக்கி கொண்டாராம், இது மேல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சுவாதீனீகிருத்தா இது தேவி பாகவதே சப்தம ஸ்கந்தே கதா ஸ்மரியதே சரணம் தே ஜெகன்மாதா ப்ராப்தாஸ்மி பவத துக்கிதா தக்ஷமே அத்ய சதி தர்மம் நமாமி சரணௌ தவ சரணம் தே ஜெகன்மாதா. அம்மா உங்களுக்கு சரணாகதி அடைகிறேன். ப்ராப்தாஸ்மி பவத துக்கிதா ரொம்ப பெரிய துன்பத்துல மாட்டிட்டு இருக்கேன், ரக்ஷமே அத்ய சதி தர்மம் என்னுடைய சதி தர்மத்தை பாதிவிரத்திய தர்மத்தை காப்பாத்துங்கோ. நமாமி சரணௌ தவ வேற என்ன பண்ண முடியும்? உங்களுடைய பாதங்களைத்தான் நான் நமஸ்காரம் பண்ணேன். பயாத்ராதும் தாதும் பலமபிச்ச வாஞ்சா சமதிதும் சரண்யே லோகானாம் தவஹி சரணாதேவ நிபுணம் அப்படின்னு சம்சாரத்துக்குள்ள பதிபத்திகளுக்கு ரெண்டு பேருக்கும் மனசு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்றதற்கு இது ஒரு மந்திரம். இது வெறும் ஸ்தோத்திரமாக இங்க சொல்லியிருக்கு இந்த கிரந்தத்துல தேவி பாகவதத்துல. அவ தம்பதிகளுக்கு ஒத்தருக்கொத்தர் மனசு ஒன்னாகவே இருக்கணும்ங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை தினமும் பத்து தரம் சொல்லணும்னு சொல்றது. சரணம் தே ஜெகன்மாதா பிராப்தாஸ்மி மிருத துக்கிதா ரக்ஷமே அத்ய சதி தர்மம் நமாமி சரணௌ தவ இத்யாதி பிரார்த்தனோத்தரம். இப்படி அம்பாள பிரார்த்தனை பண்ற. ஏவம் ஸ்துதா ததா தேவி ததா திரிபுர சுந்தரி ஹிருதி தஸ்யா ததௌ ஞானம். அந்த அம்மாவுக்கு இதயத்துல ஞானத்தை கொடுத்தாளாம். அதுவும் நீங்களும் தியானம் பண்ணலாம், புருஷன் ஸ்திரீகள் எல்லோரும் தியானம் பண்ணலாம். அம்பாள இது தியானம் பண்ணினா அவளுடைய இதயத்துல ஞானத்தை உண்டாகிறதும். என்ன ஞானம் உண்டாச்சு? அப்படி அவ புருஷாளுக்கு அடங்கி அவ இருக்கா போலையும், இவன் அவளை அனுசரிச்சு போறா போலையும், ஒத்தர் தாம்பத்திய ஜீவிதம் சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கிறதாகவும் அம்பாள் அனுகிரகம் பண்ணினா போல ஒரு சரித்திரம். அதற்கு பிறகுதான் ஒரு விமானத்தை ஏற்படுத்தி அந்த விமானத்தினால 80 தினம் பூமியெல்லாம் சுத்தினா போலையும், அதுக்கப்புறம் அந்த அம்மா இந்த மேல போறும்னு சொன்னா போலையும் தேவி பாகவதத்துல கதை அழகா சொல்றது. அந்த செவனர் எந்த வைத்தியத்தை எந்த மருந்த வாங்கிட்டு அவருக்கு எவ்வளம் வந்ததோ அதான் செவன பிராபம். அதான் கதையா வச்சுட்டு இருக்க. இப்ப ஜாண்டு செவன பிராபம் அது இல்லையா? இது அங்க வந்தது தேவி பாகத்துல 7வது ஸ்கந்தத்துல இருக்கு. அதே மாதிரியே சசி தேவிக்கு ஒரு பரீட்சை வந்தது இந்திரனுடைய ஆத்தக்காரிக்கு. அந்த அம்மாவும் அம்பாள பிரார்த்தனை பண்ணியிருந்ததான் வந்ததாக தேவி பாகத்துல 6வது ஸ்கந்தத்துல இருக்கு. ஏவம் சச்சியா இந்திர பிராப்திரபி சச்சின்னா இந்திரனுடைய ஆச காலிக்கு சசிதேவின்னு பேர். அதான் சத்யா இந்திர பிராப்தரபி ஷஷ்டஸ்கந்தே உக்தா உதாஹர்த்தவ்யா ஸ்ரீவதேவி பாகவதத்துல ஆறாவது ஸ்கந்தத்துல சொன்னதான் இந்த சரித்திரம், அதையும் உதாகரிக்கணும் அப்படின்னு நிறைய புராணங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் அதோட நிறைய வேதாந்த சாஸ்திரங்கள் இவைகள்லாம் சேர்த்து அங்கெங்க நமக்கு எடுத்து சொல்றாரு. இப்படி சிவா சுவாதீன வல்லபாங்கிற ரெண்டு நாமக்களை பார்த்தோம். அதுக்கு மேல சுமேரு மத்திய சுங்கத்தா முதல்ல ஒரு நாம அம்பாள் எங்க இருக்கான்னு கேள்வி கேட்டேன். சிவகாமேஸ்வரன் கத்தான்னு சொன்னேன். ஒருத்தர் கேட்டார், சார் நீங்க எங்க இருக்கேன்? சேர்ல இருக்கேன்னு நியாயமா இருக்க. சார் எங்க இருக்குன்னு அடுத்ததா கேட்கணும். சேர்ல உட்கார்ந்து இருக்கேன். ரைட், எங்க இருக்கேன்? அதுக்கப்புறம் என்ன? ஆத்துல இருக்கு. அப்ப உங்க ஆம் எங்க இருக்க அப்படின்னு கேட்கணும். அதே போல அம்பாள் எங்க இருக்கான்னு பரமேஸ்வரன் தொடையில உட்கார்ந்து இருக்கேன். நியாயமா இருக்கா? அதுக்காக எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு சுமேரு மத்திய சுங்கத்தா மேரு பர்வதம். மேரு பர்வதத்துல மூணு உச்சி இருக்கு. அந்த மூணு உச்சியும் சிவ திரிகோணம் மாதிரி இருக்கு. அப்படின்னா அந்த கூர் மேல இருக்க போல இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு பாகத்துல இன்னொரு உச்சி இருக்கு. அதுக்கு கீழே இருந்துட்டு இருக்கானா? ஆகையால் அம்பாளுடைய சுரூபம் முக்கோணத்துக்கு நடுவுல இருக்கா அப்படிங்கறது. ஸ்ரீசக்கரத்துல முக்கோணத்துக்கு நடுவுல அம்பாள் இருக்குன்னு சொல்றதுக்கு இருக்கான்னு சொல்றதுக்காக சுமேரு மத்திய சுங்கஸ்தா. இதே மாதிரியே இந்த சுமேரு மத்திய சுங்கஸ்தாங்கிறது பின்னால இன்னொரு நாமாலையும் நம்ம பார்க்க போறோம். திரிகோண அந்தர தீபிகா அப்படிங்கிற நாமா வரும்பொழுது இந்த மேரு மத்தியத்துக்கு நடுவுல ஏன் இருந்துட்டு இருக்கா? என் இதயத்துல இல்லையோ, உங்க இதயத்துல இல்லையோ, இங்க என்ன பிறந்திருக்க? இருந்த போதிலும் சுமேரு மத்திய சுங்கத்தான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதும், அதே போலயே தைத்தரிய சாகையில அந்த அம்பாளை சொல்லக்கூடியதான ஒரு அணுவாக்கத்துல இத விசேஷமாக சொல்லியிருக்குங்கிறத மேல போய் சொல்ல போற. இத அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரி ஓம்.